தென்றல் ஏப்ரல் 2014 இதழில் சிறுகதை பகுதியில் பெங்களூருவிலிருந்து ராதா விஸ்வநாதன் அவர்கள் எழுதியுள்ள விளை நிலம். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். வேகமாக ஓட்டிக்கொண்டு வந்த சைக்கிளை வீட்டின் ஓரமாக நிறுத்திவிட்டு வாசலில் நின்றபடி வாத்தியாரையா என்று கூப்பிட்டபடி உள்ளே எட்டி பார்த்தான் சிறுவன் பாண்டியன். குரல் கேட்டதும் முந்தானியில் கைகளை துடைத்தபடி வெளியே வந்தாள் மீனாளாச்சி. அந்த கிராமத்தில் ஆச்சியை பற்றி தெரியாதவர்களே இருக்க முடியாது. ஊரில் அனைவரிடமும் பாசமாக இருப்பாள். வாத்தியாரையா என்பது ஆச்சியின் ஒரே மகன் ராமலிங்கம். ஆசிரியராக மதுரையில் வேலை பார்த்து வருகிறான். வெளியில் இருக்கும் பாண்டியை கண்டதும், அட பாண்டி தம்பியா, எப்படி இருக்க, என்ன காலையில வந்திருக்க, என்ன விஷயம் என்றான். வணக்கம் ஆச்சி, வாத்தியாரையா இல்லீங்களா? அவரு பக்கத்து ஊர்ல ஒரு கேதத்துக்கு போயிருக்காப்ல, என்ன விஷயம்? ஊர்ல எல்லாம் நல்லா தானே இருக்காக? ஓ, எல்லாம் நல்லா தான் இருக்காக. வேறு தாத்தா தான் வாத்தியா ஐயாவ கூட்டியார சொல்லிச்சு. அவரு பொஞ்சாடி முனியமா மருது ஆஸ்பத்திரிக்கு போச்சே, இப்ப எப்படி இருக்கு? ஆஸ்பத்திரில இருந்து வந்துருச்சு, இன்னும் மருந்து சாப்பிடுது. ஐயா வந்தா சொல்றங்க ஆச்சி என்றபடி பறந்தான் பாண்டி. வீட்டுக்குள் சென்ற ஆச்சியின் மனது அடித்துக் கொண்டது. முனியம்மா அடிக்கடி காய்ச்சல்னு படுத்து விடுகிறாள். வேலுச்சாமி, அவன் மனைவி முனியம்மா, இருவரை போல நம்பிக்கையான உழைப்பாளிகளை பார்க்கவே முடியாது. ஆச்சியின் வீட்டு நிலம், தோப்பு, மாடு, கழனி எல்லாவற்றையும் பராமரித்து காவல் காத்து வருகிறார்கள். மீனாள் ஆச்சியின் கணவர் ஏகாம்பரம் ஊரில் ஒரு பணக்காரர், நல்ல தாராள மனம், முதலாளி தொழிலாளி என்ற பாகுபாடு பார்க்காமல் பாசத்துடன் இருந்து வந்தார். வேலுச்சாமிக்கும் முனியம்மாவிற்கும் தானே நின்று திருமணம் நடத்தி அவர்களுக்கு வயலருகேயே ஒரு குடிசை போட்டு கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய வீட்டு சாமான்கள், கறவை மாடு, ஆடுகள் கொடுத்து உதவினார். வேலுவும் முனியம்மாவும் ஏகாம்பரத்திடம் விசுவாசமாக இருந்தனர். அந்த விசுவாசத்தை கண்டு அவருக்கு சொந்தமான பொட்டக்காடு என்று ஒதுக்கப்பட்ட நிலத்தை இவர்களின் பெயருக்கு எழுதியும் கொடுத்தார். அந்த இடத்தை பாடுபட்டு சோலை போல மாற்றிவிட்டனர் வேலுவும் முனியம்மாவும். வேலுவுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் சமயம் மகப்பேறு செலவு முழுவதையும் ஏகாம்பரமே பார்த்து கொண்டார். பிள்ளைத்தாச்சி என்பதால் கழனியில் வேலை செய்ய வேண்டாம் என்று வீட்டு வேலை செய்வதற்கு மட்டும் ஆச்சி தன் வீட்டிலேயே முனியம்மாவை வைத்துக் கொண்டாள். ஏகாம்பரம் தங்கள் மகன் ராமலிங்கம் படிக்கும் பள்ளியிலேயே வேலுவின் பிள்ளையை படிக்க வைக்க தீர்மானித்திருந்தார். அவ்வாறே வேலுவின் மகன் சாமி கண்ணு பெரியவனானதும் ஏகாம்பரத்தின் மகன் ராமலிங்கம் படிக்கும் பள்ளியிலேயே சாமி கண்ணுவை சேர்த்தார். ஊரே இதை கண்டு அதிசயித்தது. ஏகாம்பரம் சாமி கண்ணுவை பார்க்கும் போதெல்லாம், நீ நல்லா படிச்சா உன்னை பெரிய படிப்பு படிக்க மெட்ராஸுக்கு அனுப்புறேன் என்று அடிக்கடி சொல்லி வந்தார். சாமி கண்ணுவும் நன்றாக படித்தான். உயர்நிலை பள்ளிக்கு வந்ததும், ஐயா எனக்கு இன்ஜினியரிங் படிக்க ஆசையா இருக்குது, நீங்க உதவி செஞ்சா அந்த பணத்தை பின்னாடி சம்பாதிச்சு திருப்பி தந்துடுறேன் என்றான். அவன் சொன்னபடி 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் எடுக்க ஏகாம்பரம் சாமி கண்ணுவை சென்னையில் இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர்த்து விட்டார். மகன் ராமலிங்கத்தை அவன் விருப்பப்படி ஆசிரியர் பயிற்சிக்கு படிக்க வைத்தார். ஆனால் இரு பிள்ளைகளும் படித்து முடிக்கும் முன்னரே ஏகாம்பரம் இறைவனடி சேர்ந்து விட்டார். சென்னையிலிருந்து விடுமுறையில் சாமி கண்ணு கிராமத்திற்கு வருவான். அப்போதே பெரிய கனவு காண தொடங்கிவிட்டான். அப்பா வேலுசாமியுடன் கழனிக்கு போவதோ வீட்டு வேலை செய்வதோ குறைந்து விட்டது. வேலுவும் பையன் பெரிய படிப்பு படிக்கிறான், அவனுக்கு ஏன் இந்த வேலை என்று இருந்தான். ஒரு தடவை விடுமுறையில் வந்தவன் ராமலிங்கத்திடம், என் கனவு எல்லாம் இங்கு இந்தியாவில் நிறைவேறாது, வெளிநாட்டுக்கு போகணும் என்றான். சொன்னபடியே பொறியியல் பட்டம் பெற்றதும் அமெரிக்கா சென்று விட்டான். 2 வருடங்களும் ஓடிவிட்டன. இதையெல்லாம் நினைத்த பின்னர் ஆச்சி தன் மகன் ராமலிங்கத்தை நினைத்து பெருமையும் நிம்மதியும் அடைந்தாள். நல்ல வேளை, சாமி கண்ணு போல இவனும் வெளிநாட்டுக்கு போகாமல் நம் பக்கத்திலேயே இருக்கான். இவனும் ஊரை விட்டு போயிருந்தா நானும் முனியுமா போல் புள்ள பாசத்தில் பாயில் விழுந்திருப்பேனோ என்னவோ. எண்ணச்சுடலில் சிக்கியவாறு வீட்டு வேலைகளை முடித்தாள். ராமலிங்கம் வீடு திரும்பினான். 5 மணி ஆகியிருந்தது. முதலில் வீட்டில் பின்புறம் சென்று கிணற்றில் நீர் எறைத்து குளித்துவிட்டு வீட்டினுள் சென்றான். இது கிராமத்து சம்பிரதாயம். குளித்து வந்தவுடன் சூடான காப்பியை நீட்டியவாறே துக்கத்தை பற்றி விசாரித்தாள். என்ன செய்ய முடியும், எல்லாரும் ஒரு நாள் போய்தானே ஆக வேண்டும், ஏதோ கஷ்டப்படாமல் போய் சேர்ந்தாரு. மேலும் தொடர்ந்தாள், நீ அந்த பக்கம் போனதும் குச்சம்பட்டியிலிருந்து பாண்டி வந்தாப்ல, என்ன விஷயமா? அதான் நம்ம வேலுச்சாரி பொஞ்சாதிக்கு உடம்பு நல்லா இல்லையா, உன்னை கையோடு கூட்டிக்கிட்டு வர சொல்லிச்சான் நம்ம வேலு.
காப்பி தமிழரை கீழே வைத்தவாறு, அப்போ நான் இப்பவே போறேன் என்று கிளம்பினான் ராமலிங்கம். அட, நாளைக்கு போகலாம்ல? இல்லம்மா, முனியம்மாவுக்கு உடம்பு நல்லா இல்ல, போய் பார்த்துட்டு சாமி கண்ணுக்கு மெயில் அனுப்பணும் என்றவாறு தனது இருசக்கர வண்டியில் கிளம்பினான் ராமலிங்கம். வண்டியில் சென்றால் அரை மணி நேரம் அந்த மாலை பொழுதில் கதிரவன் மஞ்சள் கலந்த சிகப்பு வண்ணத்தை மேற்கே பூசிக் கொண்டிருந்தான். விதவிதமான பறவைகளின் ஒலி அவை தங்கள் கூடுகளை நோக்கி பறந்து கொண்டிருந்தன. உள்ளூர் வாசிகள் வேலையை முடித்துக் கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். வழிநெடுக இருபுறமும் பச்சை பசேல் என்ற வயல்வெளிகள். இந்த வயல்களில் பாதி ராமலிங்கத்திற்கு சொந்தமானவை. இதோ வேலுவின் வீடு தெரிகிறது. அப்பா முதன் முதலில் குடிசை போட்டுக் கொடுத்திருந்தார். அப்போது இங்கு இவ்வளவு மரங்கள் இல்லை. வேலுவும் முனியம்மாவும் சேர்ந்து பல மரங்களை நட்டு வெகு தூரத்திலிருந்து கண்மாயிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து மரங்களுக்கு ஊற்றி தன் மக்களை போல வளர்த்தனர். அதனால் ஊர் குளுமையாகவும் பச்சையாகவும் இருக்கிறது. முன்பை விட மழையும் பெய்கிறது. ஏகாம்பரம் கொடுத்த பொட்டை காட்டு பகுதியை வெட்டி கற்களை நீக்கி பனை கருவேலம் புளிய மரம் என்று வேறு நட்டு வைத்தனர் தம்பதிகள். பொட்டைக்காடு இன்று பசுஞ்சோலையாகி நிற்கிறது. இக்காட்டில் வேலை செய்யும் போது, எப்பிள்ள நமக்கு சாமி யாரு தெரியுமா? நம்ம ஏகாம்பரம் ஐயாதான் என்பான் வேலு. ஆமா, சரியா சொன்ன என்பாள் முனியம்மாவும். தனக்கு கல்யாணம் செய்து இந்த காட்டையும் கொடுத்து தன் பேரிலேயே எழுதி தன் மகனை பெரிய படிப்பு படிக்க வைத்த தெய்வம் ஏகாம்பரம் தானே. வீட்டின் எதிரே அவர்கள் வைத்த வேப்ப மரங்களில் பல பறவைகள் கூடு கட்டி வாழ்கின்றன. இந்த மாதிரி அமைதி, பசுமை, இயற்கை அழகை நகரத்தில் பார்க்கவே முடியாது. இதனாலேயே ராமலிங்கம் மதுரையிலிருந்து வார விடுமுறை நாட்களில் கிராமத்திற்கு வந்து அம்மாவின் கைமணத்தில் சமைத்ததை உண்ணவும் நல்ல சுத்தமான காற்றை சுவாசிக்கவும் வந்து விடுவான். அதே சமயம் வேலுவின் மகன் சாமி கண்ணு இங்கில்லாமல் போனது சிறிது துக்கமாகவும் இருக்கும். அவன் அமெரிக்கா சென்று 2 வருடம் கழித்து ஒரு முறை மட்டுமே வந்தான். அவன் தங்கிய 4 நாட்களே தான் பிறந்து வளர்ந்த இடம் பிடிக்காமல் போய்விட்டது. வந்ததுமே ராமலிங்கத்திடம் குமரினான். அப்பப்பா, என்ன சூடு! இன்னும் மின்சாரம் சரியாக வருவதில்லை, நல்ல ரோடு இல்லை, குளியலறை கழிப்பறை ஒன்றும் இல்லை. இந்த ஜனங்க தான் படிக்காதவங்க. நீ படிச்சவன் தானே, நீயும் சேர்ந்து கொண்டு இவர்களுடன் எப்படி குப்பை கொட்டுற? குழறி கொட்டினான். எப்படி இவனுக்கு புரிய வைப்பது? என்ன இருந்தாலும் பெத்த தாயையும் என்னை வளர்த்த இந்த பூமியையும் எப்படிடா தூக்கி எறிய முடியும் என்றான் ராமலிங்கம். எல்லாம் சென்டிமெண்டல். சரி, நாளைக்கே நாம எல்லோரும் மதுரைக்கு போகணும். எல்லோரும்னா? நான், நீ, எங்க அப்பா அம்மா. மதுரைக்கு போய் அப்பா அம்மா பேர்ல ஜாயிண்ட் அக்கவுண்ட் பேங்க்ல ஆரம்பிக்கணும். அமெரிக்காவிலிருந்து பணம் டிரான்ஸ்பர் செய்கிறேன். நீ கொஞ்சம் உதவி செய். இப்ப அப்பா இருக்கிற இடத்துல நல்ல பிளாட் கட்டணும். வீட்டிற்கு வேண்டிய கேஸ் கட்டில், பீரோ, ஃப்ரிட்ஜ், டிவி எல்லாம் வாங்கணும். நான் பணம் போட்டுட்டு போறேன், நீ மேற்பார்வை மட்டும் செய்தா போதும் என்று அடுக்கிக் கொண்டே போனான் சாமி கண்ணு. இதன் நடுவில் அவனுக்கு செல்லில் அழைப்பு வந்தது. சாம் ஸ்பீக்கிங் என்று தொடர்ந்தான். ஓ, சாமி கண்ணு குணம்தான் மாறிட்டான்னு நினைத்தோம். பெயரே மாறிவிட்டதே, வியந்தான் ராமலிங்கம். பரவாயில்லை, இவ்வளவு மாறினாலும் அப்பா அம்மாவை மறக்காமல் நன்றாக வைத்துக் கொள்ள நினைக்கிறானே என்று மகிழ்ந்தான். சாமி கண்ணு தொடர்ந்தான். என்ன, வீட்டுல பொண்ணு ஏதும் பாக்கலையா? இல்ல நீயே பாத்து வச்சிருக்கியா? ஓ, அதுவா? ஆட்சிக்கு தெரிந்த குடும்பம், ஒப்பு தாம்பூல் ஆகியிருக்கு. நிச்சயதார்த்தானா உனக்கு சொல்லாமலாயிருப்பேன் என்றவன் அவனை பற்றி கேட்டால் என்ன என்று தோன்றுவேன். அங்கே எப்படி என்றவாறு குறும்பாக பார்த்தான். நீ நினைப்பது சரிதான். எனக்கு பிடித்த அமெரிக்க பெண், பெயர் டெய்சி, படித்தவள், மிக திறமைசாலி. நாங்கள் 2 பேரும் திருமணம் செய்ய தீர்மானித்துள்ளோம். திருமணத்திற்கு பிறகு அவளுக்கு இந்தியாவுக்கு வந்து, அதுவும் இந்த மாதிரி கிராமத்தில் வந்து தங்க வேண்டுமா? நீயே சொல், எப்படி அவளை இங்கே அழைத்து வருவது? டாய்லெட், தண்ணீர், குளியலறை, படுக்கையறை எதுவுமே இல்லை. ஆத்திரத்தோடு பொறிந்தான். யாரோ மண்டையை சம்மட்டியால் அடிப்பது போல் இருந்தது ராமலிங்கத்துக்கு. ஓஹோ, தன் மனைவி இங்கு வருவதற்கு சகல நாகரிக வசதிகளோடு வீடு தேவைப்படுகிறதோ? ஏதோ பெற்றவங்களுக்கு வசதி செய்து கொடுக்க போகிறான் என்றல்லவா நினைத்தோம். உள்ளூர வேதனை அடைந்தாலும் வெளியில் காட்டிக் கொள்ளவில்லை. மதுரைக்கு வந்து அப்பா அம்மா புகைப்படம் எடுத்து வங்கியை கணக்கை ஆரம்பித்து வைத்துவிட்டு இருவருக்கும் புது மாடலாக செல்பேசி வாங்கி கொடுத்தான் சாமி கண்ணு. பேசும் போது முகத்தையும் பார்க்கலாம் என்றதும் மேலும் முனியம்மா அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. முனியம்மா தான் சொன்னாள், காசு போட்டு ஏன் 2 வாங்கின? ஒன்னு போதும் இல்ல,
அப்பாவும் நீயும் எப்போதும் ஒரே இடத்திலேயே இருப்பீங்க. உனக்கு பேசவும் இருந்தா நீ பேசலாம்ல. நீ நல்லா இருடா ராசா என கன்னத்தை விழித்தாள். ஏனோ இந்த மேனரிசம் அமெரிக்க சாமுக்கு பிடிக்காமல் போய்விட்டதே. அவன் முகச்சுழிப்பை காட்டி கொடுத்தது. அடுத்த நாள் ஆச்சி வீட்டில் சாப்பாடு. அன்று இரவே ராமலிங்கம் சாமி கண்ணு இருவரும் மதுரைக்கு புறப்பட்டனர். வேலுவும் முனியம்மாவும் கண்ணீர் வழிய வழி அனுப்பினர். மறு மாதமே அமெரிக்காவில் டெய்ஸியை மணந்து கொண்டான் சாமி கண்ணு. அதற்கு பிறகு அவன் இந்தியாவுக்கு வரவே இல்லை. அவ்வப்போது செல்பேசியில் பெற்றவர்களுடன் ஓரிரு வார்த்தைகள் பேசியதோடு சரி. ராமலிங்கத்திற்கு திருமணமாகி மதுரையில் குடும்பத்துடன் வாழ்க்கை தொடங்கி 5 வயதில் ஒரு பையன் இருக்கிறான். சனி ஞாயிறு விடுமுறை நாட்கள் பண்டிகைக்கு கிராமத்திற்கு குடும்பத்துடன் வந்து ஆச்சியுடன் இருந்துவிட்டு போவான். ஆச்சி எப்படி தன் வீடு வயல் மாடுகளை விட்டு போவது என்று கிராமத்திலேயே தங்கிவிட்டாள். ராமலிங்கம் குடும்பத்துடன் வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவது வேலுவும் முனியம்மாவும் தான். இவ்விதமாக காலச்சக்கரம் உருண்டது. இக்காலகட்டத்தில் தான் வேலுவும் முனியம்மாவிற்கும் பிள்ளையின் பாசம் வாட்டி எடுத்தது. முதுமையும் சேர்ந்து தனிமை கொத்தி தின்றது. முன்போல் வேலையும் செய்ய முடிவதில்லை. அடிக்கடி காய்ச்சல் என்று படுத்து விடுகிறாள் முனியம்மா. மகன் என்றாவது வருவான் என நினைத்து குடிசை வீட்டை இடித்து வசதியான வீட்டை கட்டி அதில் எல்லா சாமான்களையும் வாங்கி போட்டார்களே தவிர எதையும் அவர்கள் உபயோகிப்பதில்லை. பழகிய பாதையானதால் பழைய நினைவுகள் உள்ளே ஓடினாலும் வண்டியை சரியாக ஓட்டி வேலுவின் வீட்டை அடைந்தான் ராமலிங்கம். உள்ளே நுழைந்ததும் வாங்க தம்பி என்று வரவேற்றார் வேலு. கட்டிலில் கிழிந்த நாள் போல படுத்திருந்தாள் முனியம்மா. அருகில் மாத்திரைகள், ரொட்டி, தண்ணீர், செல்பேசி இருந்தன. சப்தம் கேட்டு லேசாக கண்களை திறந்தாள். வேலுதான் ஏதோ பீடிகை போட்டு ஆரம்பித்தார். தம்பி, உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்லணும். சொல்லுங்க வேலுசாமி. ஒரு வாரம் லீவில் தான் வந்திருக்கேன். அப்பா புண்ணியத்துல நாங்க நல்லா படிச்சிட்டோம். சாமி கண்ணும் பெரிய படிப்பு படிச்சு பெரிய ஆளாயிட்டான். எங்க ரெண்டு பேருக்கும் வயசாயிடுச்சு. முன்பு மாதிரி வேலை செய்ய முடியல. அப்பா எங்களுக்கு எழுதி கொடுத்த இந்த பொட்ட காடு நல்ல நிலமாயிருச்சு. அவனவன் விலைக்கு கேக்குறான். இனி எங்களுக்கு பிறகு யாரு இதை வச்சு ஆள போறாங்க? வித்துட்டா மறுபடியும் தரிசாக்கி விலகத்தை வீடு கட்ட பிளாட் போட்டு கொடுத்துருவாங்க. அப்பாவும் நானும் கஷ்டப்பட்டு பயிர் வச்சு வந்தோம். நிறுத்தியவர் முகத்தை கூர்ந்து பார்த்தான் ராமலிங்கம். நீங்க வக்கீலையாவ கூட்டியாந்து அப்பா கொடுத்த இந்த இடம் நிலம் எல்லாத்தையும் உங்க பேர்லயே எழுதிக்கங்க. நானும் முனியம்மாவும் கை நாட்டு போட்டு விடுகிறோம். சாமி கண்ணு இங்கு வராது. இதை பற்றி அதுக்கு கவலையும் இல்லை. ராமலிங்கத்திற்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்படியும் இன்னும் மனிதர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்களா? என்ன தொலைநோக்கு பார்வை இவனுக்கு! பயிர் செய்ய சோம்பல் பட்டு விளைநிலத்தை தரிசாக்கி வீடு கட்ட விற்கும் கும்பலின் தரிசை விளைநிலமாக்கி அதை அப்படியே காப்பாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறானே. சரி வேலுச்சாமி, அப்படியே செய்கிறேன் என்றவுடன் இருவரும் மகிழ்ந்தனர். நீங்க எனக்கு இதை எழுதி கொடுத்தாலும் நீங்க ரெண்டு பேரும் எங்களை விட்டு எங்கும் போக கூடாது. சாமி கண்ணுனால் உங்க பிள்ளையா என்ன? நிலத்தில் பயிர் செய்து சோறு போடும். நீங்களும் எனக்கு அம்மா அப்பா போலத்தான் என்றதும் பிள்ளை பாசத்தை அடக்க முடியாமல் இருவரும் கண்ணீர் விட்டனர். மறுநாள் ராமலிங்கம் வக்கீலை அழைத்துக் கொண்டு வேலுவின் வீட்டிற்கு சென்று அவன் கூறியபடியே பத்திரம் எழுதப்பட்டது. பத்திரத்தில் வேலுவும் முனியம்மாவும் கை நாட்டு போட்டனர். தா ஐஸ்பெட்டிலிருந்து சர்பத் கொண்டு போய் கொடு என்றாள் முனியம்மா வேலுவிடம். பிரிட்ஜை அவள் அப்படித்தான் சொல்லுவாள். வேலுச்சாமி கொடுத்த கூல்ட்ரிங்கை குடித்துவிட்டு வக்கீல், சாட்சி கையெழுத்து போட வந்தவர்கள் என எல்லோரும் சென்றனர். அவர்களை வழியனுப்ப ராமலிங்கமும் கூடவே வாசல் வரை சென்றான். இதற்காகவே காத்திருந்தது போல் முனியம்மாவின் தலை சாய்ந்தது. அடியே முனியம்மா, போயிட்டியா என்ற கதறல் அந்த பிராந்தியத்தையே உலுக்கியது. ராமலிங்கம் உள்ளே சென்று பார்த்து கடமையை சரியாக முடித்த திருப்தியில் முனியம்மா இவ்வுலகை விட்டு சென்றிருந்தாள். அவளை தொடர்ந்து செல்வது போல் அவள் வளர்த்த மரங்களில் கூடு கட்டி வாழ்ந்து கொண்டிருந்த பறவைகள் தங்கள் இறக்கைகளை படபடன அடித்த வண்ணம் நாலா பக்கமும் பறந்தன. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.